إن الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله، صلاة داعمة بدوام ملك الله. قال الله تعالى في قرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أرسلناك إلا رحمة للعالمين، صدق الله العليم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، صدق الله العليم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, ஹாஃபிள்களே, மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, வசந்தம் பொங்கும் இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு வமனவாலஹு இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே கோடான கோடி வஸ்துக்களை அல்லாஹு தஆலா படைத்திருக்கிறான். இந்த எல்லா வஸ்துக்களிலும் எல்லா அவருடைய ஜீவராசிகளிலும் மிக சிறந்தவர்களாக கண்ணியமானவர்களாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை சிருஷ்டித்தான். இந்த மனித சமுதாயம் உலகத்தில் சீரான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி காலத்துக்கு காலம் அவனுடைய தீர்க்கதரிசிகளை, அவனுடைய நபிமார்களை, ரசூல்மார்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டே இருந்தான். அத்தோரணியில் தான் இறுதி தூதராக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நபிகளார் யார், அவருடைய பெயர் என்ன, அவர் எப்பொழுது பிறந்தார், அவருடைய தகப்பனுடைய பெயர் என்ன, அவருடைய தந்தையுடைய பெயர் என்ன, அவருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விடயங்களை எல்லாம் சாதித்து இருக்கிறார், இவைகள் எல்லாம் நமக்கு தெரியுமா? ஆமன்புக்குரியவர்களே, இந்த விடயங்களை எல்லாம் நமது வாழ்க்கையில் நாம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாயப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மார்க்க சட்ட வல்லுநர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹுவை ஒரு மனிதன் அறிவது எப்படி அவனுக்கு வாஜிபான விடயமாக இருக்கிறதோ அப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிவதும் ஒரு வாஜிபான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த நபிகளார் யார், அவருடைய பெயர் என்ன, அவருக்கு எப்படிப்பட்ட பெயர்கள் இருக்கிறது, அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு வமனவாலஹுக்கு இந்த உலகத்திலே எப்படி 99 திருநாமங்கள் இருக்கிறதோ அதே போன்று எங்களுடைய ஆத்மீக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் 99 திருநாமங்கள், திருப்பெயர்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆம், அன்புக்குரியவர்களே, அந்த நபிகளாருடைய தகப்பன் யார், தந்தை யார், அவருடைய தாய் யார்? அன்புக்குரியவர்களே, நபிகளார் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னாலே அவருடைய தகப்பன் அப்துல்லா இந்த உலகத்தை விட்டு பிரிந்து விட்டார். அல்லாஹ் அவருடைய அந்த பரிசுத்த உயிரை வாங்கிக் கொண்டான். என்ன காரணம் தெரியுமா? ஏன் வாங்கிக் கொண்டான் தெரியுமா? இந்த நபிகளாரை அல்லாஹ் சிறப்பாக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தில் தான் அவருடைய ரூஹை அல்லாஹ் வாங்கிக் கொண்டான். எதற்காக? அந்த அப்துல்லாஹுடைய ஒரே ஒரு மகனாகத்தான் நபிகளார் இருந்தார்கள். அவர்களின் மூலமாக இந்த உலகத்திற்கு வேற எந்த ஒரு குழந்தையும் பிறக்க கூடாது என்பதுதான் அல்லாஹுடைய ஆசையாக இருந்தது. அதனாலே இந்த நபிகளார் உலகத்திலே பிறந்ததும் பிறப்பதற்கு முன்னாலே அவருடைய உயிரை அல்லாஹு தஆலா வாங்கி கொண்டான். அவரின் மூலமாக எந்த குழந்தைகளும் இந்த உலகத்தில் பிறக்க கூடாது என்பதற்காக வேண்டி. அப்படியாக அல்லாஹ் அந்த நபிகளாரை அல்லாஹ் சிறப்பித்திருக்கிறார். நபிகளார் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் பள்ளி பருவத்திலே இருக்கிறார்கள். அந்த காலத்திலே அவருடைய அருமை தாயை அவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த பரிசுத்த ரூஹை வாங்கி கொண்டான். என்ன காரணம் தெரியுமா? அந்த பெண்மணி தன்னுடைய கணவனை இழந்திருக்கிறார். இப்பொழுது நபிகளார் உலகத்திலே பிறந்திருக்கிறார். அந்த நேரத்திலே ஆமீனா அம்மையார் அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களிலே இரண்டாவது திருமணம் முடிப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அப்படி இரண்டாவது தடவையாக திருமணம் முடித்து விட்டார். அவருடைய அந்த கற்பனைக்குள்ளால் இன்னொரு குழந்தை உருவாக நிலைமை இருக்கிறது. அல்லாஹ் இதை விரும்பவில்லை. அந்த ஆமீனா அம்மையாருடைய அந்த வயிற்றிலே ஒரே ஒரு குழந்தை தான் உருவாக வேண்டும். ஒரே ஒரு குழந்தை தான் இந்த உலகத்திலே அந்த பெண்மணியின் மூலமாக உலகத்துக்கு வெளிவர வேண்டும் என்பதுதான் அல்லாஹுடைய ஆசை. அதனாலே அல்லாஹு தஆலா நபிகளார் இந்த உலகத்தை விட்டு இந்த உலகத்துக்கு பிறந்ததற்கு பிறகு சற்று காலத்துக்கு பிறகு அவருடைய தாயை இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹ்வின் பக்கம் அழைத்துக் கொண்டார். அல்லாஹு தஆலா இப்படியாக அந்த நபிகளாரை உலகத்திலே எந்த நபிக்கும் கொடுக்காத ஒரு சிறப்பை அல்லாஹு தஆலா கொடுத்து இருக்கிறார். சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டுகின்ற குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், தில்க ருஸுலு ஃபவல்னா பஅலஹும் அலா பஅல். இந்த உலகத்திலே நாங்கள் சில ரசூல்மார்களை சிலர்களை விட சிலர்களை நாங்கள் அந்தஸ்தான் உயர்த்தி இருக்கிறோம். எல்லா விடயங்களிலும் அன்னதாரை அல்லாஹ் ஏனைய இல்லா நபிமார்களை விடவும் ஏனைய இல்லா ரசூல்மார்களை விடவும் உயர்த்தி இருக்கிறான். சுபஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். நபிகளாருடைய தஅவத்தில் ஏனைய ரசூல்மார்களை விட அவர்களுடைய தஅவத்தை அல்லாஹ் கட்டம் கட்டமாக விஸ்தரித்திருக்கிறான். நபிகளாருடைய அஹ்லாக், அவர்களுடைய பண்பாடு, அவர்களுடைய சிபத் ஏனைய ரசூல்மார்களுடைய சிபத்தை விட மேலானது. அந்த நபிகளாருடைய அந்த நபிகளாருக்கு அல்லாஹ் கொடுத்த வேதம் ஏனைய ரசூல்மார்களுக்கு கொடுத்த வேதத்தை போன்றல்ல. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த வேதத்தையும் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான். ஆம் அன்பு கினியவர்களை, நாங்கள் பார்க்கிறோம் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான். அந்த தௌராத் கூட அவர்களுடைய காலத்தில் பாதுகாக்கப்படவில்லை. அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த சுமாராக 500 வருடங்கள் கழித்து தான் அந்த தௌராத் வேதம், அந்த வேதம், அந்த ஜபூர் வேதம் எழுதப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜபூர் வேதம் எழுதப்பட்டது அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து 500 வருடங்களுக்கு பிறகு. அது பாதுகாக்கப்படவில்லை. அந்த ஜபூர் வேதத்தில் கூட அந்த சமுதாயம் யோசித்துக் கொண்டிருந்தது, எப்படி இதை பாதுகாக்கலாம், எப்படி இதை பாதுகாக்கலாம் என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். அதை பூரணப்படுத்த முடியவில்லை. அதற்கு பின்னாலே 100 கவிஞர்களுடைய 100 புலவர்களுடைய கவிதைகள் உட்புகுத்தப்பட்டுதான் அந்த வேதம் பூரணப்படுத்தப்பட்டு அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு அந்த ஜபூர் வேதத்துடைய பூர்வீக தன்மை பாதுகாக்கப்படவில்லை. அதற்கு பின்னாலே அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் என்ற வேதத்தை கொடுத்தான். அந்த தௌராத் வேதம் கூட பாதுகாக்கப்படவில்லை. மஸ்ஜிதுல் அக்ஸாவிலே ஒரு பெரும் பலகையிலே அது எழுதப்பட்டிருந்தது. இக்காலத்திலே ஒரு பெரும் யுத்தத்திலே அந்த பலகை அப்படியே தீ வைத்து எரிக்கப்பட்ட நேரத்திலே அந்த தௌராத் வேதத்துடைய அந்த எழுத்துகளும் அப்படியே சுட்டு நூறாக்கப்பட்டு விட்டது, எரிந்து விட்டது. அதற்கு பின்னால் உஸைர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த தௌராத்தை மரணமிட்டு வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு இருந்த ஞாபக சக்தியால் அதை எழுதி அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கிறார்கள். இதோ உங்களுடைய வேதம் என்பதா? அந்த அளவுக்கு அந்த தௌராத் கூட அதனுடைய பூர்வீகத்தன்மை பாதுகாக்கப்படவில்லை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரியவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இன்ஜீல் என்ற வேதத்தை கொடுத்தான். அந்த இன்ஜீல் வேதம் கூட பாதுகாக்கப்படவில்லை. அந்த இன்ஜீல் வேதம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து பல நூறு வருடங்களுக்கு பிறகுதான் எழுதப்பட்டது. ஆனால் அந்த இன்ஜீல் வேதம் கூட அந்த மொழியால் எழுதப்பட்டதா, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மொழியால் எழுதப்பட்டதா என்று கூட மார்க்க சட்ட வல்லுநர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு கூட அந்த இன்ஜீல் வேதம் பாதுகாக்கப்படவில்லை. அல்லாஹ் அந்த வேதத்துக்குரிய காப்புறுதியை பாதுகாப்பை கொடுக்கவில்லை. ஆமன்பு கிணியவர்களே, எமது இறுதி தூதர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான், பரிசுத்த குர்ஆனை கொடுத்தான். கொடுத்தது மாத்திரமல்ல, குடுத்து அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறான், அந்த வேதத்தை பாதுகாத்திருக்கிறான். நபியே, நாங்கள் உங்களுக்கு ஒரு வேதத்தை இறக்கி வைத்திருக்கிறோம், குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறோம். அந்த குர்ஆனை பாதுகாக்கின்ற பொறுப்பை நாங்களே ஏற்றிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் நபிக்கு கொடுத்த அந்த வேதத்துக்கு பாதுகாப்பு கொடுக்கிறான், காப்புறுதி வழங்குகின்றான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆமன்பு கிணியவர்களே, எப்படி அல்லாஹ் பாதுகாத்தான், எப்படி பாதுகாத்தான்? அன்று வகி இறங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த வகியை உடனுக்குடனே எழுதி கொள்வதற்காக வேண்டி எத்தனை எத்தனை சஹாபாக்கள் அந்த மஜ்லிஸிலே அவருடைய அவையிலே அன்னலாருடைய அவையிலே வீற்றிருப்பார்கள். உபை பின் காபு, முஆதி பின் ஜபல், ஜைத் பின் சாபித் ரழியல்லாஹு அன்ஹும் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் வீற்றிருப்பார்கள். அந்த வகி இறங்குகிறது, உடனுக்குடனே எழுதி கொள்வார்கள். ஒரு எழுத்து கூட தவறு அப்படியே எழுதி கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆமன்பிக்கினியவர்களே, எந்த அளவுக்கு அல்லாஹ் அவருக்கு கொடுத்த எங்களுடைய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வேதத்தை பாதுகாத்து காப்புறுதி அளித்து அல்லாஹ் ஏனைய நபிமார்களுக்கு கொடுத்த வேதங்களை விட நமது நபிக்கு கொடுத்த வேதத்தை சிறப்பாக்கி நமது நபியை அல்லாஹ் சிறப்பாக்கி வைத்திருக்கின்றார் பாருங்கள். அந்த குர்ஆனுடைய ஓது முறை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் காரிமார்களை தேர்ந்தெடுத்து அந்த குர்ஆனுடைய ஓது முறையை பாதுகாத்து நபியுடைய வேதத்துக்கு காப்புறுதி வழங்கினான். அந்த குர்ஆனுடைய நடைமுறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் முஃமின்களை உலகத்திலே தேர்ந்தெடுத்து அந்த குர்ஆனுடைய நடைமுறையை பாதுகாத்து நபிக்கு கொடுத்த வேதத்துக்கு காப்புறுதி அளித்தான். அந்த குர்ஆனுடைய சட்டத்திட்ட இருக்கிறது, அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஆலிம்களை தயார் பண்ணி, உலமாக்களை தயார் பண்ணி அவர்களுடைய முயற்சியின் மூலமாக அந்த குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை பாதுகாத்து அல்லாஹ் நபிக்கு கொடுத்த வேதத்துடைய சட்ட திட்டத்துக்கான காப்புறுதியை வழங்கிக் கொண்டிருக்கிறான். அடுத்து இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் இருக்கிறது, ஒவ்வொரு வாசகங்களும் இருக்கிறது. இந்த வாசகங்களை பாதுகாப்பதற்காக வேண்டி, இந்த எழுத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ஹாஃபில்களை பாதுகாத்து வைத்திருக்கிறான். இந்த ஹாஃபில்களின் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களும் பாதுகாக்கப்பட்டு இந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த நபிக்கு கொடுத்தானோ அந்த நபிக்கு கொடுத்த அந்த வேதத்துக்கு காப்புறுதி வழங்கியிருக்கிறார். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எந்த அளவுக்கு அல்லாஹ் ஹாஃபில்களின் மூலமாக அந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் பாதுகாத்து அந்த நபியை சிறப்பித்திருக்கிறான். ஒரு ஹாஃபில் தூங்கிக் கொண்டிருக்கிறான், யாராவது போய் அவன் அப்படியே தட்டி எழுப்பி இருக்கிறான் ஓதுவீராக என்று சொன்னால், அந்த ஹாஃபில் குர்ஆனை மரணம் செய்த அந்த ஹாஃபில் அப்படியே விழுத்து இக்ரா பிஸ்மி ரப்பிகல்லதி கலக் என்று எடுத்து ஓத ஆரம்பித்து விடுவான். தூக்கத்திலிருந்து எழுப்பி ஓதுவீராக என்று சொன்னாலும் ஹாஃபில்கள் ஓத தயாராக இருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு குர்ஆனுடைய வாசகங்களை ஒவ்வொரு எழுத்து அந்த ஹாஃபின்மார்களின் மூலமாக பாதுகாத்து நமது ஈருலக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த வேதத்துக்கு காப்புறுதி அளித்து எல்லா ரசூல்மார்களுக்கும் கொடுத்த அந்த வேதங்களை விட நபது நபிக்கு கொடுத்த அந்த வேதத்தை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல அன்பு கிணிவர்களே, அந்த நபிகளாருடைய வார்த்தைகளை அல்லாஹ் எந்த அளவுக்கு பாதுகாத்து அந்த நபிகளாரை ஏனைய நபிமார்களுடைய விட அந்த ஸ்தான் உயர்த்தி இருக்கிறான் பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனை எத்தனை நபிமார்கள் உதித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர்கள் வந்தார்கள், அந்த நபிகளார் அந்த நபிமார்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் அவர்களுடைய சமுதாயம் எழுதி கொள்ள மாட்டார்கள், பதிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய வாசகங்களை எல்லாம் பதிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நாங்கள் இன்று நடைமுறையிலே பார்க்கிறோம் எந்த மனிதன் கூட அவனுடைய வாழ்க்கையிலே பேசக்கூடிய எந்த வார்த்தையும் யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள். ஆனால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு செய்தியாளர் மாநாட்டுக்கு போகிறோம், அந்த இடத்தில் ஒருவர் செய்யக்கூடிய சொல்லக்கூடிய அந்த வாசகங்களை எல்லாம் பத்திரிகையாளர்கள் ஊடகவியலாளர்கள் பதிவு செய்து கொள்வார்கள். அவருடைய வாழ்க்கையிலே அந்த சமூக தலைவர்களாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், எப்படிப்பட்ட தலைவர்களும் வாழ்க்கையில் பேசிய எல்லா வார்த்தைகளும் பதிவு செய்த வரலாறு கிடையாது, சரித்திரம் கிடையாது. ஆனால் நபிகளா, நமது உயிருக்கு மேலான நபிகளா வாழ்க்கையிலே பேசி வந்த அத்துணை வாசகங்களும் இன்று ஹதீஸ்களாக கிரந்தங்களிலே தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நபிகளாருடைய அவையிலே திருச்சபையிலே சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக் கொண்டிருப்பார்கள். அவருடைய முத்தான முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிவரும் அந்த முத்துக்கள் உதிரமாட்டாதா என்பதை காத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சஹாபாக்கள், அந்த நபி தோழர்கள். அவர்களுடைய வாயிலிருந்து ஏதாவது ஒரு வார்த்தை வந்துவிட்டால் உடனே தாமதம் எழுதி கொள்வார்கள். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் அந்த அளவுக்கு நபிகளாருடைய வார்த்தைகளை ஏனைய நபிமார்களுடைய வார்த்தைகளை விட பாதுகாத்து நபிக்கு காப்புறுதி அளித்து சிறப்பளித்து இருக்கிறான். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். நபிகளாருடன் இருந்தது கொஞ்சம் காலம்தான், குறுகிய காலங்கள் தான். அந்த காலத்துக்குள்ளாலே கிட்டத்தட்ட 5374 ஹதீஸுகளை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்களை பார்க்கிறோம், 1660 ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். ஆயிஷா அம்மையாரை பார்க்கிறோம், 2210 ஹதீஸ்களை அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களும் அந்த நபிகளார் வாழ்க்கையிலே பேசி வந்த சொன்ன வாயால் உதிர்ந்த அந்த முத்தான வார்த்தைகளை எல்லாம் பதிவு செய்து எங்களுக்கு ஹதீஸ்களாக ஒன்று விரட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் அந்த அளவுக்கு அந்த நபியுடைய வார்த்தைகளை பாதுகாத்து நமது ஈருலக தலைவர் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், உரை உயர்த்தி இருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த நபிகளாருடைய தாவத்தை அல்லாஹ் எந்த அளவுக்கு கட்டம் கட்டமாக விஸ்தரித்திருக்கிறார். ஏனைய நபிமார்களுடைய தாவத்துகளை விட நமது ஈருலக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாவா பணியை அல்லாஹ் கட்டம் கட்டமாக ஏனைய நபிமார்களுடைய தாவத்துகளை விட ஒரு வித்தியாசமான போக்கிலே விஸ்தரித்திருக்கிறார். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே முழு உலகத்துக்கும் நபியாக அனுப்பவில்லை, நபி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வீட்டிலே. யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர், ஏ போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் கும் கும், எழும்புவீராக, மக்களெல்லாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள், என்னை மறந்து இந்த உலகத்திலே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் போய் நரகத்தின் பால் நரகத்தை சொல்லி என்னுடைய தண்டனைகளை சொல்லி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்பதாக நபிகளாருக்கு பொறுப்பை கொடுத்தான். அதற்கு பின்னாலே நபிகளாருக்கு அல்லாஹு தஆலா எப்படி பொறுப்பை கொடுத்தான், நபியே உங்களுடைய குடும்பத்துக்கு தாவா பணி செய்யக்கூடிய பொறுப்பை நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம், குடும்பத்துக்கு தாவா பணி செய்ய வேண்டும், குடும்பத்துக்கு நபியாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த போஸ்டை உயர்த்தி கொடுத்தான். அன்பு கிணிவர்களை யோசித்து பாருங்கள், உலகத்திலே ஒரு தரஜாவுக்கு வருவதென்றால், ஒரு ஸ்டாண்டுக்கு ஒருவர் வருவதென்றால் உடனடியாக வந்து விட முடியாது. அரசியல் காலத்திலே இருக்கிறோம், தேர்தல் காலத்திலே இருக்கிறோம், ஒருவர் உடனடியாக ஜனாதிபதி அந்த அந்த தேர்தலிலே வாக்கு கேட்க மாட்டார். அவர் சிறிய மாகாண சபை அப்படியாக சிறிய சிறிய விடயங்கள் வந்து வந்துதான் அவர் இறுதியாக ஜனாதிபதி தேர்தலிலே ஒரு வேட்பாளராக தெரிவு செய்யப்படுவார், உடனடியாக வரமாட்டார். அதே போன்று அல்லாஹ் அந்த நபியை முழு உலகத்துக்கும் நபியாக ரசூலாக ஆக்குவதற்கு எப்படி கட்டம் கட்டமாக அவருடைய தாவா பணியை விஸ்தரித்து எல்லா ரசூல்மார்களை விடவும் அவருடைய தாவா பணியை கட்டம் கட்டமாக விஸ்தரித்து இருக்கிறான் பாருங்கள். நபி அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஆரம்பத்திலே சொன்னான், நபியே உங்களுடைய குடும்பத்தை நீங்கள் நரகத்தை விட்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதாக நபிகளாருக்கு தாவத்துடைய பொறுப்பை கொடுத்தான். நபிகளார் குடும்பத்துக்கு நபியாக இருக்கிறார்கள், குடும்பத்தினே நபியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்தான், இது போதாது, இது போதாது, என் ஹபீபை, என் ரசூலை, என்னுடைய அந்த இறுதி தூதரை நான் உலகத்துக்கு முழு உலகத்துக்கும் நபியாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா நபிக்கு உத்தரவு விட்டான், நபியே என்று சொல்லக்கூடிய மக்காவுக்கும் மதீனாவுக்கும் சூலா இருக்கக்கூடிய ஹிஜாஸ் மாநிலத்துக்கு நீங்கள் தான் நபி என்பதாக பொறுப்பை உயர்த்தி கொடுத்தான். இப்பொழுது நபி அவர்கள் அந்த ஹிஜாஸ் மாநிலத்துக்கு நபியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்தால், இதுவும் போதாது, என் ஹபீபை இந்த போஸ்டிலே வைத்திருப்பது போதாது, பதவி உயர்வடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் மீண்டும் வானவர் கோமான் ஜிப்ரீலை அழைத்து சொன்னான், ஜிப்ரீலே எனது ஹபீபிடம் சொல்லுங்கள், அவரிடம் போகுங்கள், போய் அவருக்கு நீங்கள் வகையை கொடுங்கள், அவருக்கு ஒரு பதவியை கொடுங்கள். ஓமா அர்சல்நாக இல்லா காஃபதல் லின்நாஸ் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா சொன்னான், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு உலகத்துக்கும் முழு மனித சமுதாயத்துக்கும் நீங்கள் தான் நபி, நீங்கள் தான் ரசூல் என்பதாக அல்லாஹ் முழு உலகத்துக்குரிய அந்த போஸ்டையும் கொடுத்தான், நபித்துவத்தை கொடுத்தான். இப்பொழுது உழைப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய கவலை முழு உலகத்துடைய சிக்கராக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பார்த்தான், இதுவும் போதாது, மனிதர்களுடன் மாத்திரம் அவருடைய தாவா பணி இருந்தால் போதாது. அல்லாஹ் விரும்பினான் இவர்களுடைய தாவா பணி, இவர்களுடைய அந்த பொறுப்பு, அந்த ரிசாலத், அந்த நபித்துவம் ஜின்களுக்கும் போய் சேர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். وَإِذْ صَرَفْنَا إِلَيْكَ نَفَرًا مِنَ الْجِنِّ يَسْتَمِعُونَ الْقُرْآنَ நபியே உங்களிடம் சில ஜின்கள் வருவார்கள், அந்த ஜின்களுக்கு நீங்கள் குர்ஆனை கற்பித்துக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் உத்தரவிட்டான். இப்பொழுது நபி அவர்கள் மனிதர்களுக்கும் நபியாக இருக்கிறார்கள், ஜின்களுக்கும் நபியாக இருக்கிறார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதுவும் போதாது, என் ஹபீபை, என் ரசூலை நான் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை கோடான கோடி ஜீவராசிகளுக்கும் ரசூலாக ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பினான், அல்லாஹ் ஆசைப்பட்டான். வானவர் கோமான் ஜிப்ரீலை அழைத்தான், ஜிப்ரீலே என் ஹபீபிடம் சொல்லுங்கள், என் ரசூலிடம் சொல்லுங்கள், சொல் நீங்கள் சென்று அவருக்கு தூது கொடுங்கள், உகை கொடுங்கள். என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மதல் லில் ஆலமீன் நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உங்களுடைய அந்த பொறுப்பு, அந்த ரிசாலத் மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, ஜின்களுக்கு மாத்திரமல்ல, முழு உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை வத்துக்கும், வானத்திலே இருக்கக்கூடிய வஸ்துக்களாக இருக்கலாம், ஜீவராசிகளாக இருக்கலாம், பூமியிலே இருக்கக்கூடிய ஜீவராசிகளாக இருக்கலாம், அத்துணைக்கும் நீங்கள் தான் ரசூல். ஆலிம்களிடம் கேட்டு பாருங்கள், ஆலம் என்றால் என்ன, ஆலம் என்றால் என்ன, ஓமா அர்சல்நாக இல்லா நீங்கள் தான் நபி என்பதாக அல்லாஹ் பதவி உயர்வடைய செய்தார். எல்லா ரசூல்மார்களை விடவும் நமது ஹபீபை, நமது சர்தாரி ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறார். அது மாத்திரமல்ல அன்புக்கினியவர்களே, தில்க ரசூலு ஃபத்தல்னா பஅலஹும் அலா பஅல், எல்லா நபிமார்களை விடவும் சில ரசூல்மார்களை விட நான் சில ரசூல்மார்களை அந்த ஸ்தான் உயர்த்தி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறான். எப்படி உயர்த்தி இருக்கிறான் பாருங்கள். இந்த உலகத்திலே எத்தனை கோடான கோடி மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை கோடான கோடி மனிதர்களும் ஒன்று சேர்ந்தாலும் ஒரு முஸ்லீமுடைய அந்தஸ்தை அடைய முடியாது. எத்தனை முஸ்லீம்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அத்துணை முஸ்லீம்களும் உலகத்திலே ஒன்று சேர்ந்தாலும் ஒரு முஃமினுடைய இறை விசுவாசுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. எத்தனை மூமின்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அத்துணை மூமின்களும் இந்த உலகத்திலே ஒன்று சேர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய ஒரு இறை நேசருடைய ஒரு வழியுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. வழிமார்கள் இந்த உலகத்திலே எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அத்துணை வழிமார்களும் இந்த உலகத்திலே ஒன்று சேர்ந்தாலும் வழிமார்களுக்கெல்லாம் தலைவர், ஷேகுமார்களுக்கெல்லாம் தலைவர், குதுபுமார்களுக்கெல்லாம் தலைவர் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்தை எவராலும் அடைந்து கொள்ள முடியவே முடியாது. அவர்கள் உலகத்திலே ஒருவர் தான் ஊற்றெடுத்தான். அவரை போன்று ஒருவர் அல்ல பல ஆயிரம் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு அவர்கள் உருவாகட்டும், உருவாகினாலும் ஒரே ஒரு சஹாபியுடைய அந்தஸ்தை, நபித்தோருடைய அந்தஸ்தை அவரால் அடைந்து கொள்ள முடியாது. நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே சஹாபாக்கள் எத்துணை பேர்கள், 100,000 பேர்கள். அந்த 100,000 நபித்தோழர்கள் இந்த உலகத்திலே அனைவருமாக ஒன்று சேர்ந்து அவர்களை போன்று பன்மடங்கு நபித்தோழர்கள் உலகத்திலே ஒன்று சேர்ந்தாலும் பத்ர் சஹாபாக்களுடைய அந்தத்தை அடைந்து கொள்ள முடியாது. பத்ர் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே 300,000 பேர்கள் தான். அந்த 300,000 பேர்கள் அல்ல, 3,000 கோடி பத்ர் சஹாபாக்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் என்று சொல்லக்கூடிய ஒரே மஜ்லிஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, தல்ஹா ஃபில் ஜன்னா, ஜுபைர் ஃபில் ஜன்னா. இப்படியாக 10 சஹாபாக்களை சுட்டி காட்டி ஒரே தடவையாக ஒரே மஜ்லிஸிலே இவர்களெல்லாம் சுருக்கவாதியார்கள் என்று சொன்னார்களே, அந்த 10 பேர்களுடைய அந்தஸ்தை அந்த பத்ர் சஹாபாக்களால் அடைந்து கொள்ள முடியாது. இந்த அஷரத்துல் முபாஷராக்கள் இந்த உலகத்திலே 10 பேர்கள் தான். இவர்களை போன்று 10,000 கோடி அஷரத்துல் முபாஷராக்கள் உலகத்திலே உருவாகட்டும், உருவாகினாலும் அவர்களால் குலஃபாயே ராஷிதூன்கள் என்று சொல்லக்கூடிய ஹதரத்தே அபூபக்கர், ஹதரத்தே உமர், ஹதரத்தே உஸ்மான், ஹதரத்தே அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. இவர்கள் உலகத்திலே 4 பேர்கள் தான். இவர்களை போன்று 4,000 கோடி சஹாபாக்கள் உலகத்திலே ஊற்றெடுத்தாலும் ஒரு நபியுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. நபிமார்கள் இந்த உலகத்திலே 100,000 பேர்கள் தான். இந்த எல்லா நபிமார்களும் உலகத்திலே உருவெடுத்தாலும் ஒரு ரசூலுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. ரசூல்மார்கள் இந்த உலகத்திலே 300,000 பேர்கள் தான். இந்த 300,000 ரசூல்மார்களும் உலகத்திலே உருவெடுத்தாலும் உலுல் அஸ்ம்கள் இருக்கக்கூடிய மூசா, ஈசா, நூஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுடைய அந்தஸ்தை அடைந்து கொள்ள முடியாது. இவர்கள் எல்லாருமாக ஒன்று சேர்ந்தாலும் ஆத்மீக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை, தரஜாவை, கீர்த்தியை எவராலும் அடைந்து கொள்ள முடியாது. அடைய நினைத்தான் அவன் கேவலத்தில் தான் போய் சேருவான். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஆமென். அந்த அளவுக்கு நமது ஹபீபை, நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எல்லா ரசூல்மார்களை விடவும் உயர்த்தி இருக்கிறான். எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறான், எந்த ரசூலை பார்த்தும் எந்த நபியை பார்த்தும் அல்லாஹ் இந்த உலகத்திலே எனது நபியை அவர்களை விட உயர்த்தவில்லை. அவர்களை விட சிறப்பாக அல்லாஹ் பேசவில்லை. குர்ஆனை எடுத்து பாருங்கள், ஹாஃபிள்களிடம் கேட்டு பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே ஏனைய நபிமார்களே யா மூசா, யா ஈசா, யா ஆதம், யா நூஹ் இப்படி எல்லாம் பேசியிருக்கிறான். ஆனால் நமது ஹபீபை, நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் யா முஹம்மது, யா முஹம்மது, யா முஹம்மது என்று சொன்னது கிடையாது, பெயர் சொல்லி காட்டியது கிடையாது. ஏன்? ஒரு கண்ணியமானவரை கூப்பிடும் போது, நிதாவுடைய வார்த்தையின் மூலமாக அழைக்கும் போது அவருடைய பட்டத்துடன் சேர்த்துத்தான் அழைக்க வேண்டும். குர்ஆனிலே 55 இடங்களில் தான் நபிகளாருடைய பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுவும் அவர்களுடைய அந்த தரஜாவை, அவர்களுடைய அந்த பதவியை சேர்த்துத்தான் அல்லாஹ் அழைத்திருக்கிறார். ஒன்றோ முகம்மது என்ற வாசகத்துக்கு முன்னால் அல்லது முகம்மது என்ற அந்த திருநாமத்துக்கு பின்னால் அல்லாஹ் நபியை அழைத்திருக்கிறார். அங்கே ரசூல் என்று அவருடைய பட்டம் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த வார்த்தையை உபயோகித்திருக்கிறார். இப்படியாக குர்ஆனிலே பல இடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. சொல்வதற்கு இடம் நேரம் கொடுக்காது. ஆமன்புக்கு இவர்களே, அந்த நபிகளாரை, அந்த நபிகளாருடைய முகம், அந்த நபிகளாருடைய கண்கள், அந்த நபிகளாருடைய நாவு, அந்த நபிகளாருடைய கை, அந்த நபிகளாருடைய அத்துணை உறுப்புகளை எல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பேசி அந்த நபிகளாரை அல்லாஹ் உயர்த்தி இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், நபியவர்களுடைய கண்களை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபியவர்களுடைய பார்வையை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபியவர்களுடைய நாக்கை பார்த்து அல்லாஹ் பேசியிருக்கிறான். நபியவர்களுடைய வார்த்தைகளை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபிகளாருடைய கைகளை பார்த்து லா தமுத்தன ஐனைக் அல்லாஹு தஆலா பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நெஞ்சை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். நபிகளாருடைய முதுகை பார்த்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசியிருக்கிறான். இப்படியாக நபிகளாருடைய கழுத்து, நபிகளாருடைய முகம், நபிகளாருடைய பேச்சு, சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், நபிகளாருடைய தஅவத், இவைகளை எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான். அடுக்கிக் கொண்டே போகலாம், நேரம் சுருக்கமாக இருக்கிறது, அதனால் சுருக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இவ்வளவு அல்லாஹு தஆலா நமது நபிகளாரை இந்த உலகத்திலே ஏன் கண்ணியப்படுத்தி இருக்கிறார், ஏன் கண்ணியப்படுத்தி இருக்கிறார் அந்த நபிகளார் இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தீன் உலகத்தில் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் உழைப்பு செய்தார்கள், எப்படியெல்லாம் உழைப்பு செய்தார்கள். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், லா இலாஹா இல்லல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அந்த நபிகளாரை அல்லாஹ் இந்த உலகத்திலே கண்ணியப்படுத்தியிருக்கிறான், சிறப்பித்திருக்கிறான். ஒன்று நபிகளாருடைய சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது, அடுத்து நமது பொறுப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. நமது பொறுப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. நபிக்கு எப்படி அல்லாஹ் சிறப்பை கொடுத்தானோ நமக்கும் அதே போன்று பல பொறுப்புகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். முதலாவது நமது பொறுப்பு என்ன? முதலாவது நமது பொறுப்பு என்ன? பொறுப்புடைய வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவருடைய முஹப்பா உள்ளத்திலே குடிக்கொள்ள வேண்டும். அந்த நபிகளாருடைய அந்த இஷ்க் உள்ளத்திலே குடிக்கொள்ள வேண்டும், முஹப்பத் உள்ளத்திலே வர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்பு இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். இந்த உலகத்திலே உங்களுடைய பெற்றோர்களை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலகத்தார் அத்துணை பேரை விடவும் நீங்கள் என்னை நேசிக்காத வரையிலே உண்மையான முஃமினாக மாட்டீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்த ஹுப்பு நமக்கு இருக்கிறதா? அந்த நபிகளாருடைய அந்த இஷ்க் நமது உள்ளத்திலே இருக்கிறதா? அந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முஹப்பா நமக்கு இருக்கிறதா? நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம், பெருமையாக சொல்கிறோம். அந்த நபிகளாரை நாங்கள் உள்ளத்தால் நேசிக்கிறோம், நமது உயிரை விடவும் நேசிக்கிறோம் என்பதாக சொல்லிக் கொடுக்கிறோம். நிச்சயமாக உயிரை விடவும் நேசிக்கத்தான் வேண்டும். ஆனால் அப்படி யாரெல்லாம் உலகத்திலே நேசித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் தெரியுமா? அந்த ஹுப்புடைய வெளிப்பாடு, அந்த ஹுப்புடைய வெளிப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் தெரியுமா? முதலாவதாக அவரின் மூலமாக இந்த உலகத்திலே சுன்னாக்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் அவரை நேசிப்பதை என்பதற்கு அடையாளம். நேசிப்பதென்று என்பதற்குரிய அடையாளம், அவரின் மூலமாக உலகத்திலே சுன்னாக்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு ஊர் இருக்கிறது, எல்லாரும் சொல்கிறார்கள் அது ஒரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய இடம், ஒரு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய இடம். அந்த ஊர் ஒரு முஸ்லிம் ஊர் என்றால் சில அடையாளங்கள் இருக்க வேண்டும், சில அடையாள சின்னங்கள் இருக்க வேண்டும், பள்ளி வாயில் இருக்க வேண்டும், உரத்த குரலிலே அதான் முழங்க வேண்டும். அப்படிப்பட்டு இருந்தால் அது ஒரு இஸ்லாமிய நகரம், ஒரு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு கிராமம். ஒருவரை பார்த்து ஒருவன் சொல்கிறான், இவர் முஸ்லிம், இவர் இஸ்லாமியன், அல்லாஹ்வை இறைவனாக அவருடைய தூதரை ரசூலாக ஏற்றிருக்கிறார், இவர் ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் முகத்திலே தாடி இருக்க வேண்டும், தலையிலே தொப்பி இருக்க வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுக்குரிய அடையாளம். அன்பன்புக்குரியவர்களே, அந்த தொப்பி அணிவக்கூடிய அந்த சுன்னத், தாடி வைக்கக்கூடிய அந்த சுன்னத் நமது வாழ்க்கையில் இருக்கிறதா? யோசித்து பாருங்களேன் அன்பு செலவோர்களே. நபிகளாரை நாங்கள் புகழ் பாடுகிறோம், நபிகளாரின் பேரிலே இந்த மாதம் வந்துவிட்டால் எத்துணை எத்துணை தர்மங்கள் செய்கிறோம். நிச்சயமாக செய்ய வேண்டும். எமது உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த ஹுப்பை வெளிப்படுத்த வேண்டும். அதை விடவும் நாங்கள் எப்படி வெளிப்படுத்த வேண்டும் தெரியுமா? எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளின் மூலமாக சுன்னாக்கள் உலகத்திலே உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆம் அன்பு சகோதரர்களே, அந்த தாடி வைக்கக்கூடிய அந்த சுன்னத் நமது வாழ்க்கையில் இருக்கிறதா? இந்த நபிகளாரை நாங்கள் புகழ் பாடுகிறோம், அவர்கள் பிறந்த தினத்துக்காக வேண்டி நாங்கள் இன்று ஒன்று கூடியிருக்கிறோம். ஆனால் நமது வாழ்க்கையில் நபிகளார் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த தீன் நமது வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த சுன்னாக்கள் இருக்கிறதா? அந்த தீனை நாங்கள் உலகத்திலே ஹயாத்தாக்குறோமா, மௌத்தாக்குறோமா என்பதை ஒரு கணம் உள்ளத்திலே சிந்தித்து பாருங்கள் அண்ணன் சகோதரர்களே. ஆம் அன்பு சகோதரர்களே, அந்த நபிகளாருடைய அந்த சிபத்துகள், அந்த சுன்னாக்கள் நமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது? அன்பு சகோதரர்களே, அந்த சுன்னாக்களை உலகத்திலே உயிர்ப்பிக்க வேண்டும், அந்த சுன்னாக்களை உலகத்திலே எடுத்து நிற்க வேண்டும். நபிகளார் இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட சிபத்துடையவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட கவலையை தனது கவலையாக உள்ளத்திலே ஆக்கிக் கொண்டார்கள், அந்த கவலை இருக்கிறதா? நபிகளார் உலகத்திலே எப்படி அமல் செய்தார்கள், அந்த அமல் இருக்கிறதா? நபிகளார் இந்த உலகத்திலே எப்படி அவர்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார்களோ அந்த நோக்கத்தை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோமா என்பதை உள்ளத்தில் ஒரு கணம் கை வைத்து கேட்டு பாருங்கள் என் அன்பு சகோதரர்கள். அந்த அளவுக்கு நாங்கள் நபிகளாரை வார்த்தையால் புகழ்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய நீங்களும் தான். நிச்சயமாக நபிகளாரை நாங்கள் நேசித்தால் உலகத்தில் எத்துணை மௌத்தாகி போயிருக்கக்கூடிய சுன்னாக்கள் உயிர்ப்பிக்கப்படும். எங்களுக்கு இந்த தொப்பி அணிந்து கொண்டு செல்லக்கூடிய அந்த சுண்ணா இருக்கிறதா? அந்த தொப்பியை நாங்கள் ஒரு பெரும் ஃபங்க்ஷனுக்கு போட்டுக் கொண்டு போகிறோமா? இல்லை சகோதரர்களே, தொழுகைக்கு கூட வந்தாலும் அந்த தொப்பியை அணிந்து கொள்ள முடியாத நிலையில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ சுண்ணத்து தானங்க என்று சொல்லி நாங்கள் அதை மறுத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது மூதாதையர்கள், நமது சமூகத்தார்கள், அந்த சஹாபாக்கள் அந்த சுண்ணாவை விடவில்லை. எல்லா சமூகமாக ஒன்று சேர்ந்து அந்த சுன்னத்துகளை, நபிகளாருடைய சுன்னத்தை கட்டி காத்திருக்கிறார்கள். ஒரே ஒரு விடயத்தை சொல்லி இந்த உரையுடைய இறுதிக்கு வரலாம் என்று நினைக்கிறேன். ஆம் அன்பு சகோதரர்களே, இந்த உலகத்திலே, நமது நாட்டிலே, இலங்கை திருநாட்டிலே முதல் முஸ்லிம் வழக்கறிஞர் யார்? முதல் முஸ்லிம் வழக்கறிஞர் யார்? எம்.சி. அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த நாட்டிலே, இலங்கை திருநாட்டிலே முதல் முஸ்லிம் வழக்கறிஞராக இருந்தவர். அவர் என்ன செய்கிறார்? அன்று ஆங்கிலேயருடைய அராஜகம் தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்கள் துருக்கி தொப்பி அணிந்தவர்களாக நீதிமன்றத்துக்குள்ளே நுழைகின்றார்கள். அந்த நேரத்திலே ஆங்கில நீதியரசராக இருந்த சார்லஸ் லயார்ட் என்று சொல்லக்கூடியவர் அங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே எம்.சி. அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தொப்பி அணிந்தவராக நீதிமன்றத்துக்குள்ளே சொல்கிறார். அவரை பார்த்து அந்த சார்லஸ் லயார்ட் என்று சொல்லக்கூடிய நீதியரசர் சொன்னார், அப்துல் காதரே, அப்துல் காதரே, உங்களுடைய தொப்பியை கலட்ட வேண்டும், தொப்பியை கலட்ட வேண்டும். இது பொது இடம், உங்களுடைய மார்க்க சின்னத்தை மார்க்க அடையாளங்களை வெளிப்படுத்த முடியாது, இது பொது இடம் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த மன்னன், அந்த நீதியரசர். ஆனால் அல்லாஹுடைய ஒரு நேசராக இருந்தார், அல்லாஹுடைய ஒரு வழியாக இருந்தால் அவருடைய உள்ளத்தை அல்லாஹுடைய ஹுப்பிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுப்பிலே இணைத்திருந்தார்கள். அதனால் விட்டு கொடுக்கவில்லை. என்னுடைய தொழில் போனாலும் பரவாயில்லை, இந்த என்னுடைய ஊழியம் சென்றாலும் பரவாயில்லை, சுன்னாவை விட்டு கொடுக்க மாட்டேன், தொப்பியை விட்டு கொடுக்க மாட்டேன், நமது முஸ்லிம் சமூகத்துடைய கலாச்சாரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியேறி விடுகின்றார்கள் அப்துல் காதர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதற்கு பின்னால் தான் நாங்கள் பார்க்க வேண்டும், நமது முஸ்லிம் அன்றைய சமூகமும் விட்டுக் கொடுக்கவில்லை, அன்றைய சமூகமும் விட்டுக் கொடுக்கவில்லை. நாடலாவிய ரீதியிலே 30 கூட்டங்கள் கூடப்படுகிறது. அந்த கூட்டங்களிலே மிக பெரும் ஒரு கூட்டமாக கொழும்பு மருதானை பள்ளி வாயிலுக்கு முன்னால் ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. எதற்காக? எதற்காக? உரிமை கோரி அல்ல, ஒரு சுண்ணத்தை நிலை நாட்டுவதற்காக வேண்டி. அல்லாஹுடைய தூதருடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே, அந்த ஹபீப் அந்த ரசூலுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரே ஒரு சுன்னத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அன்றைய நமது நாட்டு முஸ்லிம்கள், நமது மூதாதையர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். துருக்கி தொப்பி போராட்டம் என்று சொல்கிறோம். அந்த அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அந்த மக்கள் அந்த ஜனத்திரளை பார்த்து அன்றைய டைம்ஸ் நியூஸ் என்று சொல்லக்கூடிய அந்த காலத்திலே வெளியாகின ஒரு பத்திரிகை செய்தி வெளியிடுகிறது. இலங்கையிலே எத்தனையோ கூட்டங்கள் கூடப்பட்டிருக்கிறது, எல்லா கூட்டங்களை விடவும் முஸ்லிம்கள் தொப்பிக்காக வேண்டி கூடிய கூட்டத்தை போன்றி இந்த இலங்கை திருநாட்டிலே எந்த கூட்டமும் கூடியிருக்க மாட்டார். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். சகோதரர்களே, அதனுடன் முடித்துக் கொள்ளவில்லை. அந்த பிரச்சனை பிரித்தானியா வரைக்கும் சென்றடைகிறது. பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய பாராளுமன்றங்களிலும் அந்த நீதிமன்றங்களிலும் அந்த முஸ்லிம்களுடைய தொப்பி விவகாரம் சம்பந்தமாக அலசப்படுகிறது. பிரச்சனை தீர்ந்தது மாதிரி விடவே இல்லை. அதற்கு பின்னாலே அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த விக்டோரியா என்று சொல்லக்கூடிய பெண் அங்கிருந்து தீர்ப்பு கொடுக்கிறார். முஸ்லிம்களுக்கு இலங்கை திருநாட்டிலே நீதிமன்றத்துக்குள்ளே தொப்பி அணிந்து கொண்டு செல்லலாம் என்ற உத்தரவை 1907 நமது முஸ்லிம்களுக்கு ஒரு உரிமையாக தந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் ரப்பில் ஆலமீன். இன்று வரைக்கும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறோம், இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு நாங்கள் அதை அனுபவிக்கிறோம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பட்டம் படிப்புகளை முடித்த அல்லாஹ்வை மறுத்த ரசூலை மறுத்த ஒரு மாற்று மதத்த சகோதரன், சொல்ல போனா ஒரு போலீஸ்காரனா இருக்கிறான், அவன் தொப்பியை போட்டுக்கொண்டு உள்ளாலே சென்றால் செல்ல முடியாது, செல்ல முடியாது. அவனும் கூட தொப்பியை கலட்டி கொண்டுதான் செல்ல முடியும், சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு பாமர முஸ்லிம், அவனுக்கு எழுத வாசிக்க தெரியாது, அவன் பாடசாலை என்ன நிறம் என்று கூட கண்டிருக்க மாட்டான், பேனாவை கையினால் பிடித்து எழுதியிருக்க மாட்டான். எழுத வாசிக்க தெரியாத ஒரு பாமரன், ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை இறைவனாக ரசூலை தூதராக ஏற்றிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் தொப்பியை அணிந்து கொண்டே நீதிமன்றத்துக்குள்ளே நுழைந்தால் அவனை தட்டி கேட்க எவராலும் முடியாது. ஆம், அதுதான் நம் நாட்டு சட்டம். அந்த அளவுக்கு இன்று அன்றைய நமது சமூகத்தவர்கள், அன்றைய நமது மூதாதையர்கள் சுன்னாக்களை பாதுகாத்து உலகத்திலே நிலைநாட்டியிருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வாழ்க்கை, அந்த வழிமார்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரும் பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வழிமார்களை நாங்கள் பின்பற்றுகின்றோம், அந்த ஹஜ்ரத் ரசூலுல்லாஹை பின்பற்றுகிறோம் என்றால் நமது வாழ்க்கையில் முதலாவதாக சுன்னாக்கள் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக அன்பு சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹ் இந்த உலகத்திலே கொண்டு வந்த அந்த தீன் நிலைநாட்டப்பட வேண்டும். தீனிலே முதலாவது விடயம் தொழுகை. அந்த தொழுகை நமது வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு இருந்து கொண்டிருக்கிறது? என் அன்பு சகோதரர்களே, நேரம் சுருக்கமாக இருக்கிறது, சொல்ல வேண்டிய விடயங்களோ எத்தனையோ இருந்து கொண்டிருக்கிறது. இந்த விடயத்தை மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அந்த தொழுகை நமது வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்கப்படுகிறது? அன்று சஹாபாக்கள் எப்படி இந்த தொழுகையை தன்னுடைய உயிர் பிரியும் தருணத்தில் பாதுகாத்திருக்கிறார்கள்? கத்தியால் குத்தப்பட்டு இரத்தம் வயிற்றிலிருந்து வழிந்தோடிக் கொண்டிருக்கிறது, குடல்கள் எல்லாம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. உமர் அவர்களே, தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது. நாம் யார் தொழுகையை விடுகிறானோ அவனுக்கு இஸ்லாத்திலே எந்த பங்கும் கிடையாது என்று சொல்லிவிட்டு எழுந்து சென்று தொழுகையை நிறைவேற்றினார்கள் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஏன்? அவர்கள் பார்த்து வளர்ந்த தூதர் அப்படி நிறைவேற்றினார்கள். தன்னால் முடியவில்லை, தன்னுடைய இறுதி நேரம் உயிர் பிரியும் தருவாய், இரண்டு தோழர்களை அழைத்து அந்த தோழர்களுடைய முதுகிலே தன்னுடைய இரண்டு கைகளையும் போட்டவர்களாக, கால்களை நிறத்திலே தரதரன இழுத்தவர்களாக எழுந்து சென்று தொழுகையை நாம் இந்த தினத்தை யாருடைய பெயரிலே கொண்டாடி கொண்டிருக்கிறோமோ அந்த தூதர் அந்த தொழுகையை அன்று நிறைவேற்றினார்கள் என்றால் அந்த தொழுகை நமது வாழ்க்கையில் இருக்கிறதா? அந்த தொழுகைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கிறோமா? இன்று நாங்கள் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நாளையிலே உள்ளத்தில் கை வைத்து போயிட்டு கேட்டு பாருங்கள், எத்தனை பேர்கள் இமான் ஜமாத்துடன் தொழுகைக்கு வந்தார்கள்? ஆமந்து சகோதரர்களே, அந்த தொழுகைக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்து அந்த நபிகளாரை உலகத்திலே நேசித்து அந்த நபிகளாருடைய சுன்னாக்களை உலகத்திலே உயிர்ப்பித்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எமது பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாக்களை உலகத்திலே உயிர்ப்பித்து அவர்களை உலகத்திலே இஷ்க வைத்தவர்களாக, மொஹப்பத் வைத்தவர்களாக உலகத்திலே வாழ்ந்து எங்களுடைய மூத்துடைய நேரத்திலே முடிந்தவர்களாக, சுருக்கத்தை அகப்பார்வையால் பார்த்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரிதற்கு கபூல் செய்து கொள்வாயாக.